الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويسألونك عن ذي القرنين قل سأتلو عليكم منه ذكرا إنا مكنا له في الأرض وآتيناه من كل شيء سببا فأتبع سببا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் ஸலாத்தும் ஸலாமும் இவ்வுலகுக்கு அருளாக இறுதியாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபஉத் தாபிஈங்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் முஃமீன்களாக வாழ்கின்ற அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எல்லா சமயங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனே பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஒரு மாதத்தின் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்களின் பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் போன்றோர்களின் தியாகங்களையும் அர்ப்பணங்களையும் ஞாபகம் செய்து அவர்களின் சிறப்புகளையும் தனித்துவங்களையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அந்த மாதத்தின் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அந்த ஹஜ்ஜுடைய கடமையை ஹாஜிகள் செய்து முடித்து அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவருமாக சேர்ந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செய்த அந்த இபாதத்தை உலகத்தில் மக்கள் ஞாபகமூட்டுவதற்காக வேண்டி அந்த வணக்கத்தை செய்வதற்காக வேண்டி தயார் நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு அல்லாஹு தஆலா இரண்டு பெருநாட்களை மாத்திரம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார். முஸ்லிம்களுடைய பெருநாட்கள் இரண்டும் இரண்டு தியாகத்தின் அடிப்படையில் முஸ்லிம்கள் செய்கின்ற இரண்டு கடமைகளுக்கு பின்னால் தான் எங்களுடைய பெருநாட்கள் கொண்டாடப்படுகிறது. ஒருவருடைய பிறப்பை அல்லது ஒருவருடைய ஒரு தியாகத்தை அல்லது ஒருவருடைய ஒரு சிறப்பை அடிப்படையாக வைத்து முஸ்லிம்களுடைய பெருநாள் அமைய முடியாது. ஏனைய சமுதாயங்களுடைய பெருநாட்களை போன்று சடங்காக சம்பிரதாயமாக முஸ்லிம்களுடைய பெருநாள் இருக்கக்கூடாது. அதனால் தான் அல்லாஹு தஆலா எங்களுடைய பெருநாட்களையும் இரண்டு இஸ்லாமிய கடமைகளுக்கு பின்னால் தான் இரண்டு பெருநாட்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். நோன்பு பெருநாளை எடுத்துக்கொண்டால் ஒரு மாத காலமாக பசியோடு தாகத்தோடு உணர்வுகளை அடக்கி தியாகத்தோடு ஒரு மாதத்தை கழித்ததன் பின்பு நாங்கள் உண்டு கழிக்க வேண்டும் என்பதற்காக நோன்பு பெருநாளை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கீகரித்து இந்த சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்தி காட்டினார்கள். அதே போன்று ஹஜ் பெருநாள் இஸ்லாத்துடைய கடமைகளில் முக்கியமான ஒரு கடமை. அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அந்த ஹஜ்ஜுடைய கடமையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்களை ஹாஜிகளும் முஸ்லீம்களும் ஞாபகப்படுத்தியதன் பின்பு அல்லாஹு தஆலா துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 10வது தினத்தை பெருநாளுடைய தினமாக நமக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிறார். எனவே இரண்டு இபாதத்துகளுக்கு பின்னால் தான் எங்களுடைய பெருநாட்கள் கொண்டாடப்படுகிறது, கொண்டாடப்பட வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, எங்களுடைய பெருநாட்களும் எங்களுடைய பெருநாளுடைய தினத்தையும் நாங்கள் ஆரம்பிப்பது இரண்டு தொழுகைகளை கொண்டு. இரண்டு அந்த பெருநாளுடைய இரண்டு தொழுகைகளையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசியிருக்கின்றார். நாங்கள் நாளைய தினம் சந்திக்க இருக்கின்ற ஹஜ் பெருநாள், தியாக திருநாள், அந்த பெருநாளுடைய தொழுகை சம்பந்தமாக அல்லாஹ் அல் குர்ஆனில் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், நபியே நீங்கள் சொல்ல வேண்டும், அதற்கு பின்னால் ஒரு பிராணியை அறுத்து பலியிட வேண்டும். அந்த அல்லாஹு தஆலா ஹஜ் பெருநாளை குறிப்பிடுகின்றான். قد افلح من تزكى وذكر اسم ربه فصلى. இந்த சூராவில் அல்லாஹு தஆலா நோன்பு பெருநாளுடைய அந்த தொழுகையை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, இரண்டு வணக்கத்துக்கு பின்னால் தான் எங்களுடைய பெருநாட்கள் கொண்டாடப்படுகிறது. அந்த பெருநாளுடைய தினத்தையும் நாங்கள் இரண்டு வணக்கங்களின் மூலம், தொழுகையின் மூலம் தான் அந்த பெருநாளுடைய தினத்தை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இதுதான் இஸ்லாம். கண்ணியமான சகோதரர், எனவே ஒரு மனிதன் எப்படி சந்தோஷமாக இருக்கின்ற போது, ஆனந்தமாக இருக்கின்ற போது ஒரு மனிதன் தனது சந்தோஷத்தை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும், கவலையை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். வாழ்வின் சகல துறைகளுக்கும் வழிகாட்டிய ஒரு மார்க்கம் உலகத்தில் இஸ்லாம் மாத்திரம்தான். கண்ணியமான சகோதரர்களே, பெருநாளுடைய தினம் யௌமு அக்லின் வஷுரும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது உண்டு கழிக்கக்கூடிய, சாப்பிடக்கூடிய சந்தோஷமான ஒரு தினம் என்று சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, சந்தோஷம் என்பதற்காக அந்த தினத்தை பாவமான ஒரு தினமாக நாங்கள் மாற்றிவிடக் கூடாது. சென்ற நோன்பு பெருநாளை கட்டுப்பாட்டுக்கு மத்தியில் நாங்கள் கொண்டாடினோம், சரியாக கொண்டாட கிடைக்கவில்லை என்பதற்காக ஹஜ் பெருநாளை பாவத்திலும் அநியாயங்களிலும் அநாச்சாரங்களிலும் மகுவிலும் எங்களுடைய அந்த பெருநாளை கழிக்க முடியாது. ஏன்? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய அந்த தினத்திலே சாப்பிட சொல்லி இருக்கிறார்கள், ஹலாலானவற்றை புசிக்க சொல்லி இருக்கிறார்கள், ஹலாலான அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகளை அனுமதித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த பெருநாளுடைய தினம் ஒரு பாவமான தினமாக மாறக்கூடாது என்பதற்காக பெருநாளுடைய தொழுகையில் அதிகமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய இரண்டு ரகஅத்துகளை கொண்ட அந்த தொழுகையை நடாத்துகின்ற போது முதலாவது ரகஅத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனில் அல்லாஹ் மரணத்தை பற்றி, சக்ராத்துடைய வேதனையை பற்றி பேசுகின்ற ஒரு சூரா இருக்கிறது, சூரத்து காஃப். முதலாவது ரகஅத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை பற்றி பேசுகின்ற ஒரு வசனத்தை, ஒரு அத்தியாயத்தை, ஒரு சூராவை ஓதித்தால் பெருநாளுடைய தொழுகையை ஆரம்பிப்பார்கள். அதே போன்று இரண்டாவது ரகாத்தில் நாள் நெருங்கிவிட்டது என்று கியாமத்துடைய நாளை ஞாபகப்படுத்துகின்ற ஒரு சூரா, ஒரு அத்தியாயம் குர்ஆனில் இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தினத்தின் அதிகாலையில் பெருநாளுடைய தொழுகையில் சஹாபாக்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த தினத்திலே முதலாவது ரகாத்தில் மரணத்தை ஞாபகப்படுத்தினார்கள். பெருநாளுடைய தினத்திலும் மனிதனே, நீ சந்தோஷமாக இருக்கின்ற போது, நீ ஆனந்தமாக இருக்கின்ற போது, நீ எல்லை மீறி பாவங்களை செய்கின்ற போது உனக்கு மரணம் வந்து விடலாம். எனவே சக்ராத்துடைய தண்டனையை பற்றி பேசுகின்ற, மரணத்தை பற்றி பேசுகின்ற, நரகத்தை பற்றி பேசுகின்ற அந்த வசனங்களை உள்ளடக்கிய அந்த சூராவை பெருநாளுடைய தினத்தில் தொழுகையில் நபி அவர்கள் ஓதி காட்டினார்கள் சஹாபாக்களுக்கு. ஏன் தெரியுமா? இந்த பெருநாளுடைய தினத்தை பாவமான ஒரு தினமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதே நேரத்தில் இரண்டாவது ரக்அத்திலே கியாமத்துடைய நாளை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற, கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது என்று அல்லாஹ் சொன்ன அந்த அத்தியாயத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது ரக்அத்தில் ஓதி மறுமையுடைய சிந்தனையை பெருநாளுடைய தினத்தில் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தினார்கள். ஏற்றவர்களே, அது பாவம் செய்கின்ற நாள் அல்ல, ஹராமான விடயங்களை செய்கின்ற ஒரு நாளாக அந்த நாள் மாறக்கூடாது. எங்களுடைய பெருநாளுடைய சந்தோஷம், அது முறையாக சந்தோஷத்தை வெளிப்படுத்துகின்ற போது அந்த நாள் ஒரு இபாதத்துடைய ஒரு நாளாக கருதப்படுகிறது. எனவே கண்ணியமானவர்கள், அந்த நாளை வெறுமனே வீணான காரியங்களிலும் பாவமான காரியங்களிலும் செலவு செய்கின்ற ஒரு நாளாக அந்த நாளை மாற்றிவிடாமல், மிக குறிப்பாக எங்களுடைய நடவடிக்கைகளை மிக நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் முகப்படுத்தி இந்த பெருநாளை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாங்கள் செய்கின்ற அது உதுஹியாவுடைய வணக்கமாக இருக்கலாம், அல்லது உறவினர்களை சந்திக்கக்கூடிய எங்களுடைய சந்திப்புகளாக இருக்கலாம், ஏனைய பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் செய்கின்ற நடவடிக்கைகளாக இருக்கலாம். இவைகளை இஸ்லாமிய வரம்புகளை தாண்டாமல் இஸ்லாம் கூறுகின்ற பிரகாரம் அமைத்துக் கொள்வதை போன்று நாட்டுடைய சட்டத்தை மதித்து, நாட்டில் நமக்காக வேண்டி, நமது பாதுகாப்புக்காக வேண்டி முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை, சட்டங்களை மதித்து அந்த பெருநாளுடைய தினத்தை நாங்கள் கொண்டாடுவதற்கு முன் வர வேண்டும். அதே போன்று இஸ்லாமிய சகோதரர்களே, பெருநாளுடைய தினத்துக்கு பின்னால் நாங்கள் 5ஆம் தேதி எங்களுடைய நாட்டுடைய தேர்தலுடைய தினத்தை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் வெறுமனே தொழுகையை மாத்திரம், அல்லது நோன்பை மாத்திரம், அல்லது ஹஜ்ஜை மாத்திரம், ஜகாத்தை மாத்திரம் நமக்கு போதிக்கின்ற மார்க்கம் அல்ல. வாழ்க்கையின் சகல துறைகளுக்கும் வழிகாட்டுகின்ற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். அல் குர்ஆன் துன்யா என்கின்ற உலகத்தை பற்றியும் பேசியிருக்கின்றது, தீன் என்கின்ற மார்க்கத்தை பற்றியும் பேசியிருக்கின்றது, அல் ஆஹிரா என்று சொல்கின்ற மறுமையை பற்றியும் பேசியிருக்கின்றது. மூன்று துறைகளையும் அல் குர்ஆன் பேசியிருக்கின்றது. இந்த அடிப்படையில் உலகத்திலே நாங்கள் வாழ்கின்ற போது உலகம் சார்ந்த எங்களுடைய செயல்பாடுகளை சரியாக செய்வதற்கு அரசியல் என்ற ஒன்று தேவைப்படுகிறது. அரசியல் என்கின்ற போது நாம் அரசியலை சாக்கடை என்று சொல்கிறோம். இல்லை சகோதரர்களே, அரசியல் சாக்கடையான ஒன்று உண்டல்ல. இஸ்லாம் குர்ஆன் அரசியலுக்கு, கிலாபத்துக்கு வழிகாட்டி இருக்கிறது. நாங்கள் தான் சாக்கடைகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகின்றோம். நாங்கள் தான் அரசியல் என்ற ஒன்றை சாக்கடையாக மாற்றுகின்றோம், அழுக்காக மாற்றுகின்றோம், அசிங்கமாக மாற்றுகின்றோம். ஏன் சகோதரர்களே, இஸ்லாம் சொல்கின்ற குர்ஆன் சொல்கின்ற ஆளுமைகளும் தகமைகளும் தகுதிகளும் தன்மைகளும் கொண்டவர்களை நாம் அடையாளப்படுத்தி அவர்களுக்கு எங்களுடைய வாக்குகளை செலுத்தாத காரணத்தினால் நாங்கள் உறவு என்பதற்காகவும் ஊர் என்பதற்காகவும் கட்சி என்பதற்காகவும் நண்பன் என்பதற்காகவும் நிறம் என்பதற்காகவும் மதம் என்பதற்காகவும் நாங்கள் வாக்களித்த காரணத்தினால் அரசியல் சாக்கடையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே, குலபாக்களுடைய ஆட்சி காலத்திலே பொறுப்புகளுக்கு தலைமைத்துவத்துக்கு மக்களுடைய பிரதிநிதிகளாக குரல் கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அன்று இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலே எல்லோரும் ஓதக்கூடிய ஒரு சூரா இருக்கிறது, சூரத்து கஹ்ஃப். அந்த கஹ்ஃப் என்ற சூராவில் அல்லாஹு தஆலா சுமார் 3 சம்பவங்களை சொல்லி இருக்கின்றான். அதில் இறுதியாக அல்லாஹு தஆலா சுமார் 15 ஆயத்துக்களில் தொடர்ச்சியாக இந்த உலகத்தை ஆட்சி செய்த முஸ்லீம்கள் 2 பேர்கள் இருக்கிறார்கள். உலகத்தை ஆண்டவர்கள், நாட்டை அல்லது தேசத்தை ஒரு ஊரை ஆண்டவர்கள் அல்ல, உலகத்தை ஆண்ட 2 பேர்கள். அவர்களில் இருவர் முஸ்லிம், ஒருவர் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது நபர் ஒரு சாதாரண மனிதன் துல்கர்னைன் சிக்கந்தர் என்று சொல்லப்படக்கூடியவர். கனியமானவர்களே, இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தை ஆண்ட ஒரு ஆட்சியாளர் சிக்கந்தர் துல்கர்னைன். கனியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிசோதிக்க வேண்டும் என்பதற்காக யூதர்கள் வந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் துல்கர்னைனை பற்றி சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துல்கர்னைனுடைய வரலாற்று பின்னணி அவர் யார் என்பது தெரியாமல் இருந்தது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நபியே உங்களிடத்திலே இந்த மக்கள் துல்கர்னைனை பற்றி கேட்கிறார்கள், நபியே நீங்கள் அந்த துல்கர்னைனை பற்றி முழுமையாக குர்ஆனில் சொல்ல முடியாது, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்லி தருகிறேன் என்று அந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் துல்கர்னைன் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக 15 வசனங்களிலே பேசுகிறான். கண்ணியமானவர்களை, அங்கு அல்லாஹ் துல்கர்னைனுடைய ஈமானை, அவருடைய இறை விசுவாசத்தை, அவருடைய ஏகத்துவத்தை அல்லாஹ் அங்கு பேசவில்லை. அந்த கண்ணியமான சகோதரர்களே, அந்த துல்கர்னைனுடைய நேர்மையான ஆட்சி, நல்ல ஆட்சி என்று அதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். துல்கர்னைன் செய்த ஆட்சி 15 வசனங்களில் தொடர்ச்சியாக அல்லாஹ் ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆட்சிக்கு தகுதியானவர், அமைச்சுக்கு தகுதியானவர், தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர், பாராளுமன்றம் செல்வதற்கு தகுதியானவர், எப்படிப்பட்டவர், அவரிடத்தில் என்னென்ன ஆளுமைகள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா முதலாவதாக சொல்கிறான், இன்னா மக்கன்னா லஹு ஃபில் அர்த் வ ஆதைனாஹு மின் குல்லி ஷைஇன் சபபா. நாங்கள் அந்த 5 தேதி வாக்களிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அளிக்கின்ற வாக்கு நபர்களுக்கு அல்ல, அந்த நபர்களிடத்தில் காணப்படுகின்ற ஆளுமைகளுக்கும் தகுதிகளுக்கும் தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது ஒரு ஆட்சியாளரிடத்தில் இருக்க வேண்டிய முதலாவது தகமை, வாசைனாகும் இக்குள்ளி செய்யும் சபபா, நாங்கள் ஒரு விடயத்தை எவ்வாறு சாதிக்க வேண்டும்,
மக்களுக்கு சார்பாக மக்களின் உரிமைக்காக எவ்வாறு பேச வேண்டும் என்ற அறிவு அவரிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு ஆட்சியாளருடைய அடிப்படை தகமை அவன் அறிவாளியாக இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், துல்கர்னைனுக்கு நாங்கள் அறிவை கொடுத்திருந்தோம், அவர் அந்த அறிவின் அடிப்படையில் முஸ்லீம்களாக இருக்கின்ற போது குறைந்தபட்சம் மார்க்க அறிவை அவர்கள் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் பொறுப்புகளை எடுக்கின்ற போது அந்த பொறுப்பு ஒரு அமானிடம் என்ற உணர்வோடு செயல்படுவார்கள். எனவே முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும், நாங்கள் வாக்களிக்கின்ற போது அவர்கள் வேட்பாளர்களிடத்தில் அறிவு இருக்கிறதா, முஸ்லீம்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆளுமை இருக்கிறதா, முஸ்லீம்களின் அநியாயத்தை தட்டி கேட்பதற்கான ஆற்றல் இருக்கிறதா, அறிவை பார்க்க வேண்டும். நபி சுலைமான் அலைஹிஸ் ஸலாத்தை பற்றி எகிப்தை ஆண்டார்கள் சுலைமான் அலைஹிஸ் ஸலாம், ஆட்சியை வாயினால் கேட்டார்கள், ஏன் தகுதி இருந்தது, இஸ்லாம் அதற்கும் வழிகாட்டி இருக்கிறது, தகுதியானவர்கள் பொறுப்புகளை வாயினால் கேட்கலாம், சமூகத்தின் நலனை அடிப்படையாக கொண்டு சுயநலத்துக்காக அல்ல, தனது வியாபாரத்தை முன்னேற்றப்படுத்த வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும், தனது குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் பொதுநல உணர்வோடு சமூகத்தின் நலவுக்காக தகுதி உள்ளவர்கள் பொறுப்புகளை கேட்டு வாங்கலாம் என்பதை குர்ஆன் சொல்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலையில இருந்து வருகிறார்கள், வருகின்ற போது எகிப்துடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது, கவலைப்படுகிறார்கள், எகிப்துடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும். இந்த நேரத்தில் எகிப்துடைய மன்னன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்கிறான், இன்னக்கல் யௌம லதைனா மகீனுன் அமீன், யூசுஃபே உங்களிடத்தில் இரண்டு ஆளுமைகள் இருக்கிறது, இரண்டு நல்ல தன்மைகள் இருக்கிறது. முதலாவதாக சொன்னார்கள், உங்களிடத்திலே ஆற்றல் சக்தி இருக்கிறது, ஒரு விடயத்தை சாதிப்பதற்கான சக்தி தகவல் இருக்கிறது, ஒரு அரசியல்வாதி இடத்தில் அது இருக்க வேண்டும். இரண்டாவது சொன்னார்கள், அமீன் நீங்கள் நேர்மையானவர், நம்பி ஒரு பொறுப்பை உங்களிடத்தில் கொடுக்கலாம், நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீர்கள் என்று அந்த மன்னன் சொல்கின்ற போது உடனே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாயினால் ஒரு அமைச்சு பொறுப்பை கேட்டார்கள். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அந்த மன்னனிடத்திலே சொன்னார்கள், என்னை பற்றி நல்லெண்ணத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், இது அல்லி அலா ஹசாயினில் அர்த் இன்னி ஹஃபீதுன் அலீம், என்னை நீங்கள் இந்த எகிப்துடைய நீர்வளம் விவசாய அமைச்சு பொருளாதார அமைச்சு போன்ற அமைச்சுக்களை எனக்கு தாருங்கள், என்னிடத்தில் நீங்கள் சொன்ன இரண்டு தன்மைகளை விடவும் இன்னும் இரண்டு விசேடமான ஆளுமைகள் என்னிடத்தில் இருக்கிறது, இன்னி ஹஃபீதுன் அலீம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் நேர்மையானவன் மாத்திரம் அல்ல, நான் சக்தி வாய்ந்தவன் மாத்திரம் அல்ல, என்னிடத்தில் ஆட்சி செய்வதற்கு ஒரு சமூகத்தை ஆள்வதற்கான மூன்றாவது நான்காவது தகவல்களும் என்னிடத்தில் இருக்கிறது. சொன்னார்கள், நான் பொது உடைமைகளை, பொது சொத்துக்களை, இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவன், அதனை பாதுகாப்பதற்கான தகவல் என்னிடத்தில் இருக்கிறது, எகிப்துடைய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடியவன் அல்ல நான், எகிப்துடைய இயற்கை வளங்களை திருடக்கூடிய திருடன் அல்ல நான், மக்களுக்காக புகழ் குரல் கொடுத்து மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என்ற பணம் வருகின்ற போது அந்த பணத்தை என்னுடைய பொக்கெட்டில் போடக்கூடியவன் அல்ல நான். குர்ஆன் சொல்கிறது, பொருளாதார வளங்களை, இயற்கை வளங்களை, பொது சொத்துக்களை பாதுகாக்கின்ற ஆளுமை என்னிடத்திலே இருக்கிறது. அதே போன்று அலீம் என்னிடத்தில் அறிவும் இருக்கிறது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. எகிப்துடைய பொருளாதார அமைச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்படுகிறது. ஓரிரண்டு வருடங்கள் போகவில்லை, எகிப்துடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பினார்கள். அதைத்தான் அங்கு அல்லாஹ் சொன்னான், துல்கர்னையிடத்திலே காணப்பட்ட ஆளுமை அவர் ஒரு அறிவாளியாக இருந்தார். இரண்டாவது சகோதரர்களே, சுருக்கமாக இரண்டாவது விடயத்தை சொல்கிறேன். ஒரு அரசியல்வாதி மக்களிடத்திலே வாக்கு கேட்டு வருகின்ற போது நாம் பார்க்க வேண்டும், நாங்கள் புல்லடி இடுகின்ற போது நபர்களுக்கு அல்ல, அந்த புல்லடி அந்த நபருடத்தில் காணப்படுகின்ற அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஆளுமைக்கும் தான் நாங்கள் புல்லடியிட வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் சொல்வதை போன்று அரசியல் அரசாங்கம் அது உண்மையிலே அது அசிங்கமானதாக மாறிவிடும், சாக்கடையாக மாறிவிடும். ஆளுமைகள் தகமைகள் தகுதிகள் உள்ளவர்களை இனம் கண்டு நாங்கள் வாக்களிக்க வேண்டும். இரண்டாவது கண்ணியமான சகோதரர்களே, ஒரு அரசியல்வாதி மக்களுடைய விருப்பத்தை மக்களுடைய அபிலாஷைகளை மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அதற்காக பாடுபடக்கூடியவராக இருக்க வேண்டும். தியாக உணர்வோடு சமூக பற்றோடு சமூக உணர்வோடு உழைக்கின்ற ஒரு உழைப்பாளிக்குத்தான் எங்களுடைய வாக்குகளுக்கு நாங்கள் வாக்குகளை தெரிவிக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, துல்கர்னை அவர்கள் உலகத்தை சுற்றி வருகின்ற போது ஒரு நாட்டுக்கு செல்கிறார்கள். அந்த நாட்டு மக்கள் பேசக்கூடிய மொழி கூட துல்கர்னைக்கு தெரியாது. அந்த மக்கள் ஏதோ அவர்களுடைய பாசையினால் சொல்கிறார்கள், இன்ன யஜூஜ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்ள், எங்களுடைய ஊருக்கு யஜூஜ் மஜூஜ் என்று சொல்கின்ற ஒரு சாரார் வந்து எங்களுடைய விவசாய நிலங்களையும் எங்களுடைய மக்கள்கள் எங்களுடைய விவசாய நிலங்களை அழித்து எங்களுடைய மக்களை கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எங்களுடைய ஊருக்கு வராமல் அவர்களை விட்டு எங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும், அதற்காக நாங்கள் உங்களுக்கு பணம் தருகிறோம் என்று துல்கர்னை பார்த்து சொன்ன நேரத்தில் துல்கர்னை அவர்கள் அந்த மக்களோடு காட்டுவாசிகளோடு நடந்து கொண்ட விதத்தை அல்குர்ஆன் பேசுகிறது. அந்த மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பணம் தருகிறோம். துல்கர்னை சொல்கிறார், நான் உங்களுக்கு சேவையாற்றுவதற்காக நீங்கள் எனக்கு பணம் தர வேண்டும் என்று அவசியம் கிடையாது. நான் உங்களை இந்த உலகத்தை ஆள்கின்ற ஒரு ஆட்சியாளன், நான் தான் உங்களுக்கு உதவ வேண்டும், நீங்கள் எனக்கு பணம் தர வேண்டும் என்று அவசியம் கிடையாது. நான் என்னுடைய பணத்தினால் உங்களுக்கு தேவையான அந்த பாதுகாப்பை நான் செய்து தருகிறேன். அந்த மக்கள் சொல்கிறார்கள், கல்லால் ஒரு மதீனை எங்களுக்கு நீங்கள் கட்டித்தாருங்கள். துல்கர்னை சொல்கிறார், கல்லால் அல்ல, கல்லால் கட்டினால் அதையும் அவர்கள் உடைத்து விட்டு வருவார்கள். நான் இரும்பால் செம்பால் ஒரு கோட்டையை நான் உங்களுக்கு கட்டி தருகிறேன் என்று கியாமத்துடைய நாள் வரைக்கும் யாராலும் உடைக்க முடியாத துளைக்க முடியாத உங்களை பாதுகாக்கின்ற யஜூஜ் மஜூஜுக்கு உங்களுடைய ஊருக்கு வர முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்பை நான் இரும்பால் செய்து தருகிறேன் என்று அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள். இங்கு ஒரு பாடம் இருக்கிறது. அரசியல்வாதிகளை நாங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், யாருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்றால், எங்களுடைய அபிலாஷைகளை மதித்து எங்களுடைய விருப்பங்களை மதித்து எங்களுடைய வேண்டுதல்களை ஏற்று எங்களுடைய கோட்பாடுகளை ஏற்று நாம் எதிர்பார்ப்பதை விடவும் ஒரு மடங்கு அதிகமாக செய்யக்கூடியவர்களைத்தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். துல்கர்னையிடத்தில் அவர்கள் சொன்னார்கள், கல்லால் கட்டித்தாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், இல்லை, உங்களுக்கு நான் இரும்பால் கட்டித் தருகிறேன். இதுதான் ஒரு அரசியல்வாதி இடத்திலே காணப்பட வேண்டிய அடிப்படை தன்மையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அறிவாளிகள் சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், சமூகத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், சமூகத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள், முஸ்லீம்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற்றுத்தரக்கூடியவர்கள், முஸ்லீம்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஆளுமைகளுக்குத்தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டுமே தவிர, நிறத்துக்கோ இடத்துக்கோ ஜாதியை பார்த்து நபர்களுக்கல்ல, ஆளுமைகளை கருத்தில் கொண்டு நாங்கள் வாக்களிப்போம். கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இடக்கூடிய அந்த புள்ளி சாதாரணமான ஒன்றல்ல. வாக்கு என்பது எங்களுடைய உரிமை, எங்களுடைய உரிமையாக இருக்கிறது. இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொருவரும் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கான உரிமையாக இருக்கிறது. அதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரு அமானிதம் என்பதையும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. தகுதியானவர்களுக்கு நபி அவர்கள் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். தகுதி இல்லாதவர்கள் வாயால் கேட்டும் அவர்களுக்கு பொறுப்பை நபி அவர்கள் கொடுக்கவில்லை. அபூதர் ரிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்ற விலாயத்தை பெற்ற ஒரு சஹாபி. ஆனால் அவரிடத்திலே ஆட்சி செய்வதற்கான ஒரு சமூகத்தை தலைமை தாங்குவதற்கான ஆளுமை கிடையாது. நபியிடத்திலே சொல்கிறார்கள், எனக்கு ஒரு பொறுப்பை தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய முதுகை தட்டி சொன்னார்கள், இன்னக லஈஃபுன் வ இன்னஹா அமானா, நீங்கள் பலகீனமானவர்கள், பொறுப்புகள் என்பது அமானிதம், நீங்கள் தகுதியற்றவர்கள், தகுதியற்ற உங்களை ஒரு பொறுப்புதாரியாக, அமைச்சராக, கவர்னராக நான் நியமித்தால் அது மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் இழிவாகவும் கேவலமாகவும் மாறிவிடும். அமானிதங்களை தகுதியானவர்களுக்கு தான் ஒப்படைக்க வேண்டும். எனவே எங்களுடைய வாக்குகள் அமானிதம் என்பதை அன்றைய தினத்திலே நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவது சகோதரர்களே, நாங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் நாங்கள் செல்லக்கூடிய ஷஹாதா சாட்சியமாக இருக்கிறது. ஒருவர் தகுதியற்றவர் என்று தெரிந்தும், இவர் அருகதையற்றவர், சமூகத்துக்கு இவரால் ஒன்றும் நடக்காது என்று தெரிந்தும் அவருக்கு நாம் வாக்களிப்பது மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கடத்தி சொல்ல வேண்டும் என்பதற்கு அது காரணமாக மாறிவிடும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மக்கள் உலகத்திலே செய்கின்ற சாட்சியங்கள், அவர்கள் இடுகின்ற வாக்கு புள்ளிகள், அவைகளை பற்றி நாங்கள் மறுமையில் கேட்க இருக்கின்றோமே. நாங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் அவர் நல்லவர், அவர் தகுதியானவர், அவர் பொருத்தமானவர் என்று மனதால் ஏற்றுத்தான் அவருக்கு நாங்கள் வாக்களிக்கின்றோம். உண்மையில் அவர் தகுதியற்றவராக இருந்தால் நாங்கள் பொய் சாட்சியம் சொல்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் பொய் சாட்சியம் அளிப்பதை சிலை வணக்கத்துக்கு ஒப்பானது என்று பேசியிருக்கின்றார், குஃபருக்கு ஒப்பானது. மனிதர்களே, சிலை வணக்கத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போன்று பொய் சாட்சியம் அளிப்பதை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். தகுதி இல்லாதவர்களுக்கு, ஆளுமை இல்லாதவர்களுக்கு நாம் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது சமூகத்துக்கு செய்கின்ற துரோகமாக, இஸ்லாத்துக்கு செய்கின்ற துரோகமாக மாறிவிடும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர், தகுதியான ஒருவர் ஒரு பொறுப்புக்கு, அது நிர்வாக பொறுப்பாக இருக்கலாம், ஊருடைய பொறுப்பாக இருக்கலாம், அமைச்சு பதவியாக இருக்கலாம், தலைமைத்துவமாக இருக்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் தகுதியான ஒருவர் யார் என்று உண்மையாக தெரிந்து தனது நட்புக்காக, தனது உறவு என்பதற்காக, தனது சுயநலம் என்பதற்காக தகுதியற்றவருக்கு யாரெல்லாம் வாக்களிப்பார்களோ, பகது காணல்லாக வரசூலகுவல்மீன், அவர்கள் அல்லாஹுக்கும் துரோகம் செய்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் துரோகம் செய்தவர்கள், வல்முஃமினீன் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் அவர்கள் துரோகம் செய்தவர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அறிவுள்ளவர்கள், சமூகப்பற்று உள்ளவர்கள், சமூகத்தின் மீது கருணை கொண்டவர்கள், அக்கறை கொண்டவர்கள், மனிதர்களுடைய, முஸ்லீம்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள், முஸ்லீம்களுக்கு சாதகமாக குரல் கொடுக்கக்கூடியவர்கள், முஸ்லீம்களுடைய அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய அவர்களை நாங்கள் இனம் கண்டால், அவர்களை அடையாளம் கண்டால், அவர்களுக்கு நாங்கள் அளிக்கின்ற வாக்குதான் உண்மையான அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய வாக்காக மாறும். எனவே வல்லநாயகம் அல்லாஹு தஆலா அந்த தேர்தலுடைய தினத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தகுதியானவர்களுக்கு முறையாக வாக்குகளை அளித்து இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஏற்பட்ட சோதனைகளையும் இன்னல்களையும் இடர்களையும் போக்கி மறுமலர்ச்சியையும், முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும், முஸ்லீம்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பாதுகாக்கின்ற பொருத்தமான ஒரு ஆட்சியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.